உள்ளவனும் கூடத்தில் உத்தமனும் திருநீரில் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பு தீரை கொடுத்து தருகன் பாக கள்ளவனை பகுபோத கவலமுறைகளைக் கொண்டு கருணையனும் கள்ளமனும் இழப்பு நினைத்து வருவார்கள். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த வருகின்ற புதுசன் அடியார் குருவனை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசமுகிய திருக்கொண்ட தொகையிலும் கிடைத்த திருவாளர் வாசமலர் நண்பர்கள் வணங்கி வந்த பிறப்பை வணங்குவார். கூழியர்கோன் வெப்பொழித்தம் கொடியர்கோன் கடல் போற்றி ஆழு விசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்துடன் படம் போற்றி உயிரின திருவாதூர திருக்காழ்வு எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக அவனுடைய பொன்னாத்தருடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதல்கள் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோள்பாட சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்ச்சி பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்குத்து சுவாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடல்களானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் சிறப்பாக எடுத்து வருகின்ற வழியில் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மாணிக்கவாச அரமனை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடி அச்சுவனுடைய நன்றிய வணக்கத்தை முதல்கள் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராணத்திலே நாம் சரியான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தெய்வ சேக்கிழார் பெருமான் அடியொற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் இந்த உலகத்திற்கு வருவிக்க உற்ற ஒரு ஞானியாக விளங்கக்கூடியவர். வருவிக்க உற்றவர்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் வருவிக்க உற்றவர், திருநாவுக்கரசர் வருவிக்க உற்றவர், சுந்தர பெருமான் வருவிக்க உற்றவர், வள்ளல் பெருமான் வருவிக்க உற்றவர். இப்ப வருவிக்க உற்றல் என்பதாக சொன்னா அவங்களாக விரும்பி இந்த மண்ணுலகத்திற்கு வரவில்லை, இறைவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பியது. மேலே இருந்து அவர்கள் இங்கே வருவது எதற்கு என்பதாக சொன்னால் ஏதோ ஒரு அடிப்படையிலே ஏதோ ஒரு தொண்டினை மேற்கொண்டு இந்த உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக வருவிக்க உற்றவர்கள். அப்படி திருஞான சம்பந்தர் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்த அந்த நிலை துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை. அப்ப என்ன ஆச்சு, மேலே இருந்து கீழே கொண்டு வர. இப்ப வருவிக்க உறுதல், அதற்கு வருவிக்க உற்ற நிலை என்று பெயர். அப்படி வள்ளல் பெருமான் இதை மிக அற்புதமாக சொல்லுவார். தான் இந்த மண்ணுலகத்திற்கு வருவிக்க உற்றேன் என்பதாக வள்ளல் பெருமான் முதல் முதலாக தன்னுடைய அவதார நோக்கம் எதற்காக இங்கே வந்தார் என்பதை சொல்லுகின்ற மூலம் அப்பொழுது வருவிக்க உற்ற நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த உலகத்திலே தொண்டு என்ற நிலையிலே இருந்து இந்த உலகமானது திருத்தொண்டு என்பதென்ற நிலைக்கு மலர வேண்டும். அப்படி திருத்தொண்டு நிலைக்கு மலருகின்ற நிலையிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அசையும் பொருளிலேயும் அசையாத பொருளிலேயும் சிவ ஒளியானது பெருக வேண்டும், சிவ மனம் கமழ வேண்டும். அப்படி எல்லா உயிர்களிடத்திலேயும் அது அசையும் நிலையிலே இருந்தாலும் சரி அசையாத நிலையிலே இருந்தாலும் சரி எல்லா பொருள்களிடத்திலேயும் இந்த சிவத்தை பெருகச் செய்தல். மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த சிவத்தை பெருகச் செய்தார். ரெண்டு அற்புதமான பதிகம். திருவோத்தூர் பனைமரம் அசையாத பொருள், அங்கேயும் பூன்பாண்டியன் அசையும் பொருளா அசையாத பொருளா. ஸ்தாவில் சரம் அசரம் என்ற நிலையிலே எல்லா அந்த பொருள்கள் உயிருள்ள பொருள்கள் என்ற நிலையிலே எல்லா பொருள்களிடத்திலேயும் சிவத்தை பெருகச் செய்து திருத்தொண்டினை இந்த உலகத்திலே அமர்த்தியவர் நிறை நிறுத்த வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். அதுதான் முதல் கொள்கையாக விளங்குவது. திருத்தொண்டு என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்டினை நிலைநிறுத்தியும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அசையும் பொருளிலேயும் அசையாத பொருளிலேயும் சிவத்தை பெருகச் செய்து சிவ மனம் கமழச் செய்த ஒரு அற்புத ஞான பெருந்தகை திருஞான சம்பந்தர். அதனால ரெண்டு முக்கியமான நிலை, ஒன்று தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார், ஒன்று இரண்டாவது தொண்டின் நிலை தர வருவார். இரண்டு முக்கியமான காரணங்கள் திருஞான சம்பந்தரை பற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுவது, ஒன்று தாவில் சராசரம் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலேயும் சிவத்தை பெருகச் செய்தல், அப்படி சிவத்தை பெருகச் செய்கின்ற நிலையிலே தொண்டின் நிலை தர வருவார் என்ற நிலையிலே அந்த திருத்தொண்டினை தர வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். சிவம் பெருகுகின்ற நிலை எவ்வாறு இந்த சிவத்தை இந்த உயிரினிடத்திலே பெருகச் செய்தல் என்பதாக சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு நிலை உண்டு. சிவம் எவ்வளவு தூரம் இந்த உயிரிலே பெருகும் என்பதாக சொன்னால் எவ்வளவு தூரம் இந்த ஆன்மா அதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்றதோ அவ்வளவு தூரம் பெருகும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்து அணையதோர் உயர்வு வள்ளுவ பெருமான் சொல்லுவார். எவ்வளவு தூரம் நீ
சிவத்தையினிடத்திலே நாட்டம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ப்ரொபோர்ஷனேட். என்ன ப்ரொபோர்ஷனேட் சொன்னா இன்வர்ஸ்லியா? இன்வர்ஸ்லி இல்ல, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்க குறைஞ்சா அங்க அதிகரிக்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க ஏறுகின்ற பொழுது அங்கேயும் கணக்கேறும். அப்படி இந்த சிவத்தை பெருக்குகின்ற நிலையிலே, இந்த சிவமானது பெருகுகின்ற நிலை இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல பெருகும். எவ்வளவு தூரம் இந்த ஆன்மா பக்குவத்திலே இருக்கிறதோ அந்த அளவிற்கு சிவமானது உள்ளுக்குள்ளே பெருகும். இதுதான் சைவ சமயத்தினுடைய கொள்கை. எதையும் வந்து திணிக்க மாட்டார் பெருமான். நீ எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதாக சொல்லி எதையும் திணித்து உள்ளே புகுத்துவது என்பது இங்க கிடையாது. வேற எல்லா சமயத்திலேயும் இது உண்டு. இல்ல வேணான்னு சொன்னா கூட இல்ல இல்ல கண்டிப்பாக நீங்க செஞ்சுதான் ஆக வேண்டும் என்று அவர்களை திணித்து உள்ளே செலுத்துகின்ற நிலை கிடையாது. நீ எவ்வளவு தூரம் உனக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் செய் என்பது சைவம். எவ்வாறு வாங்க கைலாயம் போயிட்டு வந்தது இப்பதான் பாக்குறோம் திருவடி வாங்க. மிக அற்புதமாக திருமந்திரத்திலே நாம பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கு. எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை. ரொம்ப அற்புதமா இந்த மாதிரி டெபினிஷன், இந்த மாதிரியான ஒரு வரையறை ஒரு யாருமே எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நீங்க திருமந்திரத்தில இந்த வாக்கு நீங்க என்று என்றைக்கும் பொன்னாலே பொறித்து வைக்க வேண்டிய ஒரு வாக்கு. இப்படி ஒரு நிலை உண்டா? சைவ சமயம் எவ்வளவு உயர்ந்த சமயம், சைவ சமயத்திலே சொல்லாத கருத்துக்களே இல்லை. சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிலை என்பதாக சொன்னா திருமந்திரத்திலே அவர் சொல்லுகின்ற நிலை, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருட்செய்வான் ஆதி அறந்தான். போதுங்க, அத்தனை சைவ சித்தாந்தம், அத்தனை திருமுறை கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு ஒன்றரை அடி அப்படின்னு சொல்லலாம். இதுல அடக்கி திருமந்திர என்று சொல்லக்கூடிய ஒரு கேப்சூல்ல குத்துறாரு. இந்த மாதிரியான ஒரு ஒரு கேப்சூல் எங்க கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு கேப்சூல் போதும், நியூக்ளியர் எஃபெக்ட் கிடைக்கும். நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் எல்லாம் இதுல இருக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அறந்தானும். அப்படி இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு தகுந்தார் போலதான் அருள் செய்வான். எவ்வளவு தூரம் இந்த ஆன்மா பக்குவப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவிற்கு. ஒரு கரும்பு தோட்டத்திற்கு உள்ள ஆடும் ஆடு குட்டியும் போது, இந்த ஆடு வந்து கரும்பு தோட்டத்துக்கு உள்ள போய் இந்த ஆடு குட்டிக்கு தத்து கொடுக்குது. என்ன எப்படி சாப்பிடுறது? உள்ள போன ஆடு எதை பறித்து அந்த குட்டிக்கு கத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தலையை புடிச்சு கத்து கொடுக்கும். அதே யானை உள்ள போச்சுன்னு சொன்னா கரும்பையே கொடுக்கும். அதே போல எவ்வாறு இந்த ஆன்மா பக்குவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சமயத்துல அது இருக்கும். சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய சைவ சமயம் என்பது அந்த ஞான வேழமாக இருக்கக்கூடிய சிவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படி பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அருள் செய்யும் நிலை. பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அருள் செய்யணும்னு சொல்றோம், ஆனா இந்த ஆன்மா எவ்வளவு தூரம் பக்குவமாக இருக்குன்றது எப்படி தெரியும்? அப்ப சிவம் இந்த ஆன்மாவோடு எவ்வாறு இணைந்திருக்கிறதுங்கிறது சொல்லாமல் தெரிகின்ற நிலை. எந்த அளவிற்கு இந்த ஆன்மா பக்குவப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அருள் என்பதாக சொன்னா, இந்த ஆன்மாவை விட்டு தள்ளி இருந்தா அதுக்கு தெரியுமா எவ்வளவு தூரம் இந்த ஆன்மா பக்குவப்பட்டிருக்குன்னு? இல்லையே. அப்ப இந்த ஆன்மாவோடு ஒன்றாய் இருக்கின்ற அந்த நிலை, இந்த ஆன்மாவோடு வேறாய் இருக்கும் நிலை, இந்த ஆன்மாவோடு உடனாய் இருக்கும் நிலை. அப்ப இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை வேறொருத்தர் வந்து சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த ஆன்மாவை சோதனை செய்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தவறு. சைவ சித்தாந்தத்தையே முறியடிக்கக்கூடிய ஒரு நிலை. பேஸ், அதாவது பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய நிலையில அஸ்திவாரமே அங்க ஆட்டம் கண்டிடும். இறைவன் சோதனை செய்தா அப்படின்னு சொன்னா சோதனை என்ற நிலையில, ஏன் என்பதாக சொன்னால் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த ஆன்மாவோடு ஒன்றாய் இருக்கின்ற அந்த நிலை. அப்படி ஒன்றாய் இருக்கின்ற அவன் இந்த ஆன்மா உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று, அப்படி பெருமான் இந்த ஆன்மாவோடு ஒன்றாக இருக்கின்ற அந்த நிலையிலே இந்த ஆன்மாவோடு இருந்து அந்த ஆன்மாவை வளர்த்து வரும் அந்த அற்புத நிலையை திருக்கோத்தும்பியிலே இதை வைக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். மிக அற்புதமான அந்த ஒரு பாடல் திருக்கோத்தும்பியில இருக்கக்கூடிய இந்த திருப்பாடல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, திருஞான சம்பந்தரும் மணிவாசகரும் இணைந்து அற்புதமான அந்த கருத்தினை நிலைநிறுத்துகின்ற நிலை. எட்டாவது திருப்பாடல் ஒன்றாய் முளைத்தெழுந்து என்ற திருப்பாடல். இதுக்கு ஈடு இணையே இல்லை இந்த திருப்பாடலுக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருப்பாடல் மணிவாசக பெருமான் நமக்கு அருள் செய்த இந்த திருப்பாடல். இதுல இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நான் பாடலை பாடிட்டு
சொல்றேன்.
கேட்டீங்கன்னா, ஒன்றாய் முளைத்தெழுந்து எந்த ராகத்துல அமைக்கிறோமோ அதே ராகத்தை இதுல போட்டா எப்படி அமையும் அப்படின்னு நான் வீட்டுல எனக்கு தெரிஞ்ச ராகத்துல போட்டு பார்த்தேன். பார்த்தா அதே அந்த ராகத்துல இந்த திருப்பாடலும் அமைந்திருக்கின்ற காரணத்தினால ரெண்டு நிலைங்க, ஆன்மாவினுடைய முன்னிலைக்கும் ஆன்மாவினுடைய பின்னிலைக்கும் இது அந்த உணர வேண்டும் என்பதை உணர்த்தும் இரண்டு திருப்பாடல்கள். இந்த திருக்கோத்தும்பி எட்டும் திருக்கோளிலியினுடைய முதல் திருப்பாடலும் நம்முடைய உள்ளத்திலே நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டிய திருப்பாடல்கள் ரெண்டும். ஏன்னு சொன்னா, நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் இன்றைக்கு வழிபடுகின்ற நிலையிலே நம்முடைய மூதாதையர்களை வணங்குவதற்கு திருக்கோத்தும்பி எட்டு, இனி வருகின்ற சந்ததிகள் நமக்கு நன்றாக அது தொடர வேண்டும் என்கின்ற நிலையிலே அதுக்கான திருப்பாடல் திருஞான சம்பந்தரினுடைய இந்த நாளாய போகாமை என்ற திருப்பாடல். இந்த இரண்டும் நம்முடைய சந்ததியினுடைய அடிப்படையிலே சைவம் நமக்கு கொடுத்த கொடை. அப்படி இந்த நிலை ஒன்றாய் நிற்கின்ற இந்த நிலையின் காரணமாக இந்த உயிர் என்ன, இந்த உயிர்களுடைய பக்குவம் என்பதை பெருமான் அதனோடு ஒன்றாக இருந்தும் வேறாக இருந்து உணர்த்தியும் உடனாக இருந்து செலுத்தியும் இருக்கின்ற நிலைதான் சைவ சித்தாந்தம். அப்படி ஒன்றாக நிற்கின்ற நிலையிலே இதனுடைய ஆன்மாவினுடைய ஒரு அற்புதமான நிலை, இந்த உயிரானது அது இந்த உயிரினுடைய அந்த பக்குவம் என்பதை எவ்வளவு தூரம் அந்த உயிரினுடைய பக்குவத்தை அவன் அறிந்து கொள்ளுகின்றான் என்பதாக பார்க்கின்ற பொழுது,
நீங்க
இந்த உயிர் இந்த ஆன்மாவானது மனம் என்ற கருவியை கொண்டு எண்ணம் என்பதை வெளிப்படுத்துகின்ற நிலையிலே எண்ணம் என்பது செயல்பாடாக மொழியாக வரும். முதல்ல மனது நினைக்கிறது, நினைச்சத இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், உள்ளுக்குள்ளே என்ன எண்ணம் ஓடுகின்றதோ அது வெளியிலே வருகின்ற நிலை. ஆனால் இறைவனுடைய அந்த ஒரு அற்புதமான நிலை என்ன என்பதாக சொன்னால், இந்த ஆன்மா என்ன எண்ண போகின்றது என்பதற்கு முன்னதாகவே பெருமானுக்கு தெரியும் அது என்ன எண்ணுகின்றது. இதை விட வேற கோர் உண்டாக்குது. இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த ஆன்மாவோடு எவ்வளவு தூரம் இணைந்திருக்கின்றான் என்பதாக சொன்னால், நீ என்ன நினைக்க போகின்றாய் என்பது அதற்கு முன்னதாகவே பெருமான் அதற்கு அறிந்திருக்கக்கூடியவன் பெருமான். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் என்பதாக சொல்லுவார். இன்னொரு இடம் மிக அற்புதமான அந்த இடம் என்ன என்பதாக சொன்னால், நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற திருப்பாசூர் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய பதிகத்தினுடைய அடிப்படை தான் நாம் இப்ப பார்க்க. திருப்பாசூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அங்கே தொடங்குகின்ற பொழுது அந்த பதிகத்தை எப்படி தொடங்குறார்னா, திருப்பாசூர் பதிகம் நமக்கு கிடைத்த ஒரு அற்புத கொடை, ஞான சம்பந்தர் நமக்கு கொடுத்த அற்புத கொடைங்க. அந்த பாசூர் பதிகத்தை மட்டும் நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா கீழே வைக்க முடியாது. அந்த அளவிற்கு திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருள் செய்த அந்த நிலையை கண்டு கண்டு அவருடைய திருவடியை வணங்கி வணங்கி நாம் செலுத்த வேண்டிய திருப்பாடல் அந்த திருப்பாடல். சிந்தை இடையார் தொடங்குகின்ற பொழுதே சொல்லுவார், சிந்தை இடையார். அது என்ன சிந்தை இடையார்? சிந்தை இடையார் என்பதாக சொன்னா, நீ என்ன நினைக்க போறேன்றத முன்னாடியே அவர்கிட்ட தான் வருது. நீ நினைச்சதுக்கு அப்புறம் என் பெருமான் அதனோடு உடனாக இருந்தாரெல்லாம் அது வேற சமயம் உள்ள புருடா. ஆனால் சைவம் எங்க இருந்து தொடங்குகிறது என்று பாருங்க. சைவத்தினுடைய அந்த நுணுக்கம் வேறு எங்கும் இல்லாத நுணுக்கம். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அந்த எண்ணம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கருவிலேயே அது என்ன எண்ண போகின்றது என்பதை தெரிந்தவன் என்பதாக சொன்னா நீங்க அவனை ஏமாத்த முடியுமா? துக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நானி ஏனுவர். என்ன நீ உள்ள வெளியில வேஷம் போட்டு நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பூவையும் நீரையும் நீ போடுறங்கிறது அவருக்கு தெரியும். வெளியில போடுற பூவும் நீரையும் பார்த்து இவர் பெரியவர் என்பதாக நாம எண்ணுவோம். ஆனால் பெருமான் சொல்லுவார், இவன் உள்ள என்ன எண்ணிக்கொண்டு இருக்கின்றான் என்பதை அவர் எண்ணி உள்ளுக்குள்ள இருந்து நக்கலா சிரிப்பாராம் பெருமான். டேய், யாரடா ஏமாத்துற, யாரை ஏமாத்துகின்றாய்? பொக்கமிக்கவர் பூவும் நீர் கொண்டு நக்கு நிற்பார் அவர் தம்மை நானியே. அப்படி நிற்கின்ற நிலையிலே சிந்தை இடையார் ஒரு வாக்கு போதவே, இந்த ஒரு சொல் போத திருஞான சம்பந்தரனுடைய அந்த நிலை, அவருடைய திருவடியை எத்துணை முறை தொழுதாலும் தகும். என்ன என்ன ஒரு கொடை, அற்புத கொடை, இங்க சைவ சமயத்தினுடைய அற்புதத்தை நிலைநிறுத்துகின்றார் திருஞான சம்பந்தர். சிந்தை இடையார் என்பதாக சொல்லி அவர் சிந்தை என்பதை தொடங்கி அந்த திருப்பாடல் அமையும். அந்த திருப்பாடல்
சிந்தை இடையார் தலைய
சிந்தை என்று சொல்லக்கூடிய மனம் என்பதை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் தான் அது தலையின் விசையாக வந்து அதன் பிறகு அது சொல்லாக வரும். சொல்லு திடீர்னு வந்துருமா, உள்ள என்ன எண்ணுகின்றோமோ அதுதானே வெளிப்படையாக எண்ணத்தினுடைய அடிப்படையிலே வருகின்ற நிலை. சிந்தை என்பது மனம், தலை என்பது காயம், செஞ்சொல் என்பது வாக்கு. மனம், வாக்கு, காயம், இந்த மூன்றினாலும் பெருமானை வழிபடுகின்ற அந்த தன்மையை சிந்தை இடையார் தலையின் மிசையார் செஞ்சொல் ரொம்ப அற்புதமா சொல்றார் பாரு. பாசூர் என்பதாக சொன்னால் பசுமை உடைய ஊர் பாசூர். அந்த ஊர் இன்றைக்கும் அற்புத பசுமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கு. பசுமை என்பது எப்போ அவசியம் இல்லையா? பசுமை என்பது ஊர் பசுமையாக இருந்தது என்பதாக சொன்னால் வளம் உடையதாக இருக்கும். வளம் உடையதாக இருந்தால் மக்கள் வளமுடையவர்களாக இருப்பார்கள். ஆக பசுமை உடைய அந்த ஊர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய பெருமானை இந்த உயிர் வணங்குகின்ற பொழுது இந்த உயிரானது பசுமை என்ற வளம் எப்படி ஊர் பெறுகிறதோ அப்படி சிவானந்தம் என்ற வளத்தை இங்கே இருக்கக்கூடிய பாசூர் பெருமான் வழங்குவார் என்பதை அற்புதமாக நிலைநிறுத்துவதுதான் பாசூர், பசுமையான ஊர். அப்ப உயிர் என்பதும் பயிர் என்பதும் வேறு அல்ல, உயிர் என்பதுதான் பயிர். அப்படி பயிர் தழைக்கின்ற நிலை உயிர் தழைக்கும் நிலை. அப்படி இந்த உயிரானது தழைத்து நிற்கின்ற ஒரு ஊராக விளங்கும் இந்த திருப்பாசூர் பெருமானுடைய திருவடியை வணங்கினால் அங்க போய் அவரை வணங்குகின்ற பொழுது என்ன சொன்னா அவர் மகிழ்வார், என்ன சொன்னா மகிழ்ந்து உங்களுக்கு எல்லா வகையான நலன்களையும் கொடுப்பார் என்பதாக சொல்றார் திருஞான சம்பந்தர். எப்படி சொல்லணுமா, மைந்தர் மணாளர் என்ன மகிழ்வார் ஊர் போலும் அப்படி அந்த மாதிரி ஊர் போலப்பா அப்படின்னு நீ இவர்கிட்ட போனா இப்படி இவரை நீ தொழுதா இப்படி வணங்கின நமக்கு தெரியுமா? மைந்தா மணாளா என்பதாக சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பாசூர் பெருமான் நமக்கு எல்லா வகையான அருள் நலங்களையும் செய்வார் என்பது திருஞான சம்பந்த பெருமான் குருவாக இருந்து நமக்கு உணர்த்தார். அங்க போய் நின்னா நீ என்ன சொல்லணும்னா மைந்தா மணாளா என்பதாக சொல்லி பெருமானை வாழ்த்து என்பதாக சொல்லி ஒரு குறிப்பு சொன்னார். வந்து மாலை வைகும் பொழுது என் மனத்து உள்ளார், எங்க இருந்து வராரு திருப்பாசூர்னா, திருப்பாசூர் திருஆலங்காட்டிலேருந்து வர. அப்ப திருஆலங்காட்டினுடைய தொடர்ச்சி இதுல வருது. திருஆலங்காட்டில் அவருக்கு எப்ப வந்தார், மாலை பொழுதுல தானே வந்து ஞாபகப்படுத்தினார். அதை இங்கே பாசூரோடு இணைக்கின்றார் திருஆலங்காட்டினுடைய அந்த சிறப்பினை. அப்படி வந்து மாலை வைகும் பொழுது என் மனத்துள்ளார் மைந்தர் மணாளர் என்ன மகிழ்வார் ஊர்கோலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே. இரண்டாவது திருப்பாடல் ரொம்ப அற்புதமான திருப்பாடல்.
பேரும் பொழுதும் பெயரும்
திருக்கோயிலே நின்று அடியார்கள் வாழ்த்துகின்ற அந்த நிலை, ஓயாது அங்கே பெருமானை ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. பேர்த்தும் அவனுக்கே பிச்சியான அப்படி அந்த பேர்த்தல் என்பதாக சொல்லுகின்ற நிலை மீண்டும் என்பதாக. அப்படி நெய்யாடு மூன்றாவது திருப்பாடல் இன்னும் ஒரு அங்கேயும் ஒரு அற்புத நுணுக்கத்தை சொல்வார். ரொம்ப அருமையான திருப்பாடல் திருப்பாசூர்.
கையாழ்து தலை சாய்த்து கையா
கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசியும், இது மூன்றும் இருந்ததுதான் வழிபாடுன்னு பேரு. இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் அதுக்கு பேர் வழிபாடு இல்ல. என்ன முதலாக நிற்பது? கையால் தொழுதல், தொழுகின்ற நிலை நமக்கு வேண்டும். சோத்து எம்பிரான் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார். அப்படி பெருமானை தொழுகின்ற நிலை கையால் தொழுதல். ஆக கையால் தொழுகின்ற பொழுது எப்படி தொழணும்? கையால் தொழுகின்ற பொழுது லாஸ்ட் பெஞ்ச் கையால் தொழுகின்ற பொழுது எப்படி தொழணும்? கையால் தொழுதல் என்பதாக சொல்லுகின்றது ரொம்ப முக்கியமானது. கையினுடைய அந்த தொழில் கையால் தொழுது. ரெண்டாவதா சொன்னாரு தலை சாய்த்து. அப்படி தலை சாய்த்து வணங்குகின்ற நிலைங்க, தலையை அப்படி நேரா நிமிர்த்திடக்கூடாது. தலையை நீ வணங்காய், வாழ்த்த வாயும் நினைக்க மடனென்றும் தாழ்த்த செஞ்சியும் தந்ததல். அப்படி தாழுதல் என்பதால்தான் அங்கு முக்கியமான ஒன்று. அப்படி ரெண்டும் செஞ்சா போதுமா? கையால் தொழுதலும் தலை சாய்த்தலும் இருந்தா போதுமா? ஆனால் அங்கு மூன்றாவதாக ஒன்று உயிர் நாடியாக நிற்கும் நிலை, அதுதான் அன்பு நிலை. அது உள்ளம் கசிதல் என்ற நிலை. அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அப்படி உள்ளுக்குள்ளே உள்ளம் கசிதல் என்கின்ற நிலையிலே அந்த ஆன்மாவானது நிற்கின்ற பொழுது அது அந்த திருப்பாசூர் பெருமானை இப்படி வணங்கினால் என்ன ஆகும்? மெய்யார் குறையும் தீர்க்கும் விமலனார், மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விமலனார். அப்ப திருப்பாசூர் பெருமான் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும்னார். இந்த துன்பம் எல்லாம் நமக்கு வருவதற்கான காரணம், அடிப்படை காரணம் என்ன? நமக்கு துன்பம் வருதுன்னா அதற்கான அடிப்படை எதை வைத்துக் கொண்டு இந்த துன்பம் வருது? இந்த துன்பம் வருதுன்னா எதை வச்சுட்டு வருது? வினை மட்டும் இருந்தா போதுமா? இது எல்லாம் இருந்தா மட்டும் போதாது. எதோ இப்ப சித்திரம் எழுதணும்னு சொன்னா சித்திரத்துக்கு என்ன முக்கியம்? சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியுமாங்க? சித்திரம் இருக்கிறத எழுதணும்னு சொல்லுகின்ற போது அதற்கு சுவர் அடிப்படை. இதெல்லாம் வரணும், இதெல்லாம் நிகழணும்னு சொன்னா உடம்பு தான் அடிப்படை. இந்த மெய் என்று சொல்லக்கூடிய இந்த மெய் ஒன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னா இது அத்தனை இருந்து பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் இருந்தாலும் எதை சாதனமாக கொண்டு இவை எல்லாம் நிகழ்கின்றதுன்னு சொன்னா மெய்தான். அப்ப இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பினாலதான் எல்லா துன்பத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம், இன்பத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா. இன்பம் வருகின்ற நிலையும் இந்த உடம்பு தான், துன்பம் வருகின்ற நிலையும் இந்த உடம்பு தான். ஆனா இந்த உடம்பிலே வரக்கூடிய அந்த துயர், அந்த துயரை மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும். திருப்பாசூர் போய் இந்த பதியத்தை பாடுகின்றவர்களுக்கு உடம்புல எந்த குறை இருந்தாலும் அது நீங்கும் என்று சொல்லக்கூடிய குருவாகிய ஞானசம்பந்தர் வாக்குங்கிறது. நம்ம சும்மா சாதாரண வாக்கா, ஞானசம்பந்தர் மெய்யார் குறை தீரும்னா தீரும், தீரும் அது அவ்வளவுதான். அப்ப இந்த உடலிலே இருக்கக்கூடிய குறை என்கின்ற ஒரு நிலையும், இரண்டாவது நிலை இந்த உடல் என்று சொல்லக்கூடிய மெய் ஆர் குறை என்பதாக அங்க சொன்னதுனால அந்த மெய்க்கு ஆதாரமாக நிற்கக்கூடிய வினையும் தீரும். மெய்யிலே இருக்கக்கூடிய குறைபாடு என்கின்ற நிலையிலே அந்த மெய்யினாலே வருகின்ற துன்பங்கள் அத்துணையும் தீரும் என்ற நிலை ஒரு பக்கம். ஆனால் இந்த உடல் என்பது இந்த உயிருக்கு புண்ணுங்க. உடலிலே வருகின்ற புண், இந்த எவ்வளவு துயர் நமக்கு கிடைக்குது. இந்த உடல்ல ஒரு துயர் வந்ததுன்னா அந்த புண்ணு வந்ததுன்னா அந்த புண்ணினாலே எவ்வளவு துயரை இந்த ஆன்மா அந்த உடல் அடைகின்றது. அப்ப வெளியில இருக்கக்கூடிய புண்ணையும் நீக்கும், உயிருக்கும் ஒரு புண்ணாக நிற்கக்கூடியது இந்த உடல். அந்த உடலில் என்று சொல்லக்கூடிய அந்த வினையின் அடிப்படையிலே வந்த புண், அதையும் நீக்கக்கூடியது இந்த திருப்பாசூர் பெருமானுடைய அந்த திருவடி. அதைத்தான் நம்முடைய பட்டிரத்தார் சொல்லுவார், ஒடுவிழுந்து சீப்பாயும் ஒன்பது வாய் புண்ணுக்கு இடுமருந்தை யான் கண்டுகொண்டேன். ஒடுவிழுந்து சீப்பாயும், எத்தனை வாய் புண்ணுக்கு வாய் உண்டு, ஒரு அந்த புண் என்பதாக சொன்னா அந்த புண்ணிற்கு வாய் உண்டு. அந்த உயிருக்கு உரிய புண்ணுக்கு எத்தனை வாய்னா ஒன்பது வாயா, ஒன்பது வாசல். அப்படி ஒன்பது வாய் புண்ணுக்கு இடு மருந்தை யான் கண்டுகொண்டேன். கடு அருந்தும் தேவாதி தேவன் திருவொற்றியூர் தெருவில் போவார் அடியின் பொடி அப்படின்னு. அது திருநீறு என்பது கூட அந்த இடத்திலே திருநீற்றுக்கும் மேலான ஒரு நிலையை பட்டினத்தார் சொல்லுவார். என்னன்னா, யார் ஒருவர் அந்த திருவொற்றியூர் தெருவிலே நடந்து போகின்றார்களோ அவர்களுடைய அடியிலே பட்ட அந்த மண் துகளை எடுத்து நீ பூசிக்கொண்டாய் என்பதாக சொன்னால் உனக்கு எத்தனை எத்தனை பிறவியிலேயோ வருகின்ற அத்துணை வினையும் நீங்கும் என்பதாக ஒரு அற்புத மருந்தை, அற்புதமாக இருந்த சீக்ரெட் இது, இதை நமக்கு கொடுத்தவர் பட்டினத்தார். அப்படி இந்த மருந்து என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே ஒடுவிழுந்து சீப்பாயும் ஒன்பது வாய்ப்புண்ணுக்கு இடு மருந்தை யான் கண்டுகொண்டேன், நான் பார்த்துட்டேன்னு சொன்னா போதுமா, நீங்களும் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கொடுத்தார். அப்படி கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கள் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விமலனார் நெய் ஆடுதல் அஞ்சு உடையார். ஆனைந்து என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஐந்து அந்த ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் என்ற நிலையிலே ஆனைந்து ஆடும் நிலை நிலவும் ஊர்போலும் பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூர். அந்த திருப்பாசூரினுடைய இயற்கை வளத்தை சொல்ல வருகின்ற பொழுது திருப்பாசூர் பசுமை உடைய ஊர். அப்படி பசுமை உடைய ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காந்தல் மலர் என்று சொல்லக்கூடியது அது நிறைந்து விளங்கக்கூடியது. காந்தல் மலர், காந்தல் மலர் ரெண்டுத்துக்கு உதாரணமாக சொல்லுவார்கள். ஒன்று கை, இந்த கையை போல விரிந்து இருக்கும். அதே சமயத்துல விரிந்து நிற்கின்ற இந்த கை நாகம், ஐந்தலை நாகம் போல அப்படி காட்சி கொடுக்கும். எல்லா அந்த காந்தல் மலரும் அப்படி அப்படி நிற்கின்ற பொழுது அப்ப ஞானசம்பந்தர் பாக்குறாராம், நாம பார்க்கின்ற போது அது கோடல் என்று சொல்லக்கூடிய காந்தலாக இருக்கும், ஆனால் ஞானசம்பந்தரினுடைய பதிகத்திலே அது பதிவு செய்கின்ற பொழுது அது காந்தல் மலர் அல்ல, பெருமான் மீது அணிந்திருக்கக்கூடிய இது திருப்பாசூர் பெருமான், இவரை வணங்கு என்பதாக சொல்லி இந்த அத்துணை காந்தல் மலர்களும் நாகமாக அமைத்து இது பாசூர் இது பாசூர் என்று ஈனும் காட்டும் பாசூர். அற்புதமான இயற்கை வளம் சிவவளம்னு சொன்னா சிவமனம்னா ஞானசம்பந்தர் திருப்பாடல். அப்படிப்பட்ட அந்த இயற்கையை சிவத்தை, இயற்கையான சிவத்தை காட்டுகின்ற திருப்பாடல். அப்படி மூன்றாவது திருப்பாடல் இயற்கையான சிவத்தை காட்டி ஐந்தாவது திருப்பாடலுக்கு இப்ப போலாம்.
ஆட பூரியும்
அசைத்தும் அவர் அறையில அசைத்து இருக்கக்கூடியது அஞ்சு தலை நாகம். அவர் கண்ட்ரோல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தலை நாகத்தை அறவுல அசைத்து. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்திலே தொடங்குகின்ற பொழுது விநாயகர் காப்பாக தொடங்குவார். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான், தகட சக்கர தாமரை நாயகன், அகடு அசக்கு அரவு வில் மணியா உரை திகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இதுதான் கந்தபுராணம் தொடங்குகின்ற அந்த விநாயகர் பாடல். அதுல சொல்லுவார் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த விநாயகரை வணங்குகின்ற நிலையிலே அகடு அசக்கு அரவு, அந்த அகடு அசக்கு அரவுனா அந்த இடுப்புல கட்டியிருக்கிறாராம். அப்படி கட்டியிருக்கக்கூடிய அந்த அகடு அசக்கு அரவு வில் மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். மிக அற்புதமா அந்த நாகத்தினுடைய அந்த படம் பக்கிள்ஸ் மாதிரி வந்து அது அப்படி கட்டி அந்த இடத்துல அப்படி நிக்கிதான் இந்த நடுவுல. அதற்கு மேல ஒரு மணி மாதிரி அந்த மணியை அங்கே பொருத்தி இருக்கக்கூடிய பெருமானே அப்படி விகட சக்கரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே விகட கூத்து அங்கே நிகழ்த்தி திருமால் சக்கரத்தை வாங்கின. திருமால் சக்கரத்தை வாங்கறதுக்கு பட்ட பாடு பாத்தீங்கன்னா யார் யார்ட்டெல்லாம் கூத்தாடி சக்கரத்தை கொடுன்னு சொல்லி விநாயகர் பெருமான்ட கூத்தாடி அந்த சக்கரத்தை வாங்கினார். அது சக்கரத்துக்கு விகட கூத்து என்று. அப்படி பெருமான் ஆடல் புரியும். இந்த ஐவாய் அரவு என்பது வேற ஒண்ணு இல்ல. இந்த ஐவாய் அரவு என்பது நம்முடைய அந்த ஐந்து புலன்கள். இந்த ஐம்புலன்களினாலே இந்த சிந்தை செல்லுகின்ற நிலை திருவண்ட பகுதியிலையும் சொல்லுவார். அப்படி ஐவாய் அரவு என்பது இந்த ஐம்புலன்களை அங்கே அரவாக அசைத்து கட்டி இழுத்து நீங்க அங்க போடணும். அப்படி போட்டு பெருமானுடைய திருவடியை வணங்குகின்ற நிலை சேட செல்வர் என்பதாக சொல்லி பெருமானை அங்கே திருப்பாசூர் பெருமானை சொல்வார். சேடர் என்பதென்ற நிலை மேலான நிலை. அப்படி மேலான செல்வத்தை வணங்குகின்ற அவர் சிந்தையுள் என்றும் தெரியாதார் வாடல் தலையில் பழிதேர் கை ஆரூர் போல். அது என்ன வாடல் தலை? அவர் கையில இருக்கக்கூடிய தலை அந்த தலை எப்படிப்பட்ட தலைனா வாடிய தலை. வாட்டமில்லா மாணிக்க வாசக நின் வாசகத்தை. இப்ப வாட்டம் இல்லாத நிலைன்னு ஒண்ணு உண்டு. அப்ப இப்ப வாட்டம் உள்ள ஒரு நிலையும் ஒண்ணு உண்டு. அப்ப வாட்டம் உள்ள நிலைனா இப்ப தலையானது கையில வச்சிருக்கக்கூடிய அந்த தலை எப்படிப்பட்ட தலையா? வாடல் தலையா. எப்ப வாட்டம் வரும்? ஏன் வாடல் தலைன்னு சொல்லார்? ஏன் வாட்டமாக இருக்கிறது அந்த தலை? அந்த தலை யாரோடது? பிரம்மனுடைய தலை. அப்படி பிரம்மனுடைய தலையானது வாடிய தலையா அவர் வச்சிட்டு வர்றாரு. அப்ப ரெண்டு காரணம். ஒன்று பிரம்மனுடைய அந்த தலை என்பன்ற நிலையில ஒரு காரணம். ஏன்னா அஞ்சு தலை இருந்தது. அஞ்சு தலை இருக்கின்ற பொழுது ஆணவத்தோட இருந்தோம். அஞ்சு எனக்கும் அஞ்சு சிவனுக்கும் அஞ்சு 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 கவுண்ட் பேசிஸ்ல தலை கணக்குல பார்த்து
எடை போட முடியுமா சொல்லு.
ஹெட்
கவுண்ட்ல வந்துட்டு என்னைக்குமே ஹெட் கவுண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அகஸ்தியர் வந்து இங்க தென்பால்ல நிகழ்கின்ற பொழுது அந்த பக்கம் வடபால் தாழ்கின்ற நிலையில ஹெட் கவுண்ட்லயா பண்ணாரு. ஆக இந்த அஞ்சு என்பதுல இருந்து ஒன்ன பிரிக்கின்ற பொழுது எவ்வளவு அந்த தலை வாடிதானே இருந்திருக்கும். அஞ்சுல இருந்து ஒண்ணு போகுது அப்படின்னு வாடுற போது எடுத்த தலை அது, அதனால வாடிய தலை ஒண்ணு. ரெண்டாவது இவர் எங்க பிச்சை போனாலும் பிச்சை போடுறதுக்கு ஆளே இல்லை. பிச்சை போட்டா தானே மகிழ்ச்சியா இருக்கும். அந்த தலை வாங்கின பாத்திரமும் நல்லா சிறப்பா ஆஹா ஆஹா வருது வருதுன்னு
பாத்திரம் வந்து பிச்சை போடலாம்.
பாத்திரம் வருது பிச்சை போடுறது இல்லை யாருமே. இவர் போனா யார் பிச்சை போடுற இல்ல இல்ல நான் என்ன பேத்தி கல்யாணம் ஆகல என்னுடைய அவனுக்கு கல்யாணம் ஆகல இப்போ உனக்கு பேரின்பம் கொடுக்கற வாடானா இல்ல இல்ல இந்த பேரின்பத்தை நீயே வச்சுக்கோ எனக்குன்னு ஒரு பேரின்பம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி எத்தனை பேர் யார் போனாலும் குடுக்கறதுக்கு இல்ல அவர் இல்லங்கள் தோறும் வந்து எழுது அருளாலும் குடுக்கறதுக்கு ஆள் இல்லாததுனால பிச்சை போடாததுனால அந்த தலை வாடிய தலை ரெண்டு தலை அந்த தலை வாடியதற்குரிய செய்தி. பாடர் தலையில் பழிதேர் கையார் ஊரர் போலும் பாடல் குயில்கள் பயில் பூஞ்சோலை பாசூர் என்பதாக சொல்லி ஏழாவது பாடல்ல ஒரு குறிப்பு சொல்றார். கண்ணின் அயலே கண்ணொன்று உடைய முதல் கண்ணாக விளங்கக்கூடிய அந்த கண்ணை குறிக்கிறார். கண்ணின் அயலே கண்ணொன்று உடையார். இப்ப உங்களுக்கு என்ன ஹோம்வொர்க் சொன்னா திருப்பாசூர் பதிகம் இப்ப நம்ம பாடின பாட்டல் பாடல் ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்ப அஞ்சு பாடல் தான் பாத்துருக்கிறோம். மீதி ஆறு பாடல்கள் கணேஷ் இப்ப சொல்லிக் கொடுத்த ராகத்துல நீங்க வீட்டுல போய் அருமையா இந்த ராகத்திலேயே நீங்க பாடி அதனுடைய பயனை பெற வேண்டும். சரியா? இப்ப இந்த திருப்பாசூர் என்ற இந்த பதிகம் இதுல இன்னொரு குறிப்பு பத்தாவது பாடல் பற்றி பதினோராவது பாடல் இந்த ரெண்டு பாடலை பற்றியும் முக்கியமான அந்த செய்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை நல்ல நயமாக சொல்லியிருப்பார். அப்படி அந்த ரெண்டையும் வந்து இப்ப அடுத்த வாரம் வான்மீகி அந்த ரெண்டு பாடலையும் அவங்க படிச்சுட்டாங்களான்னு இப்ப உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறுன்ற மாதிரி இப்பவே வந்து எல்லார் சார்பாகவும் அப்ப அவர்டேந்து ஏன்னா நான் சொல்லிட்டேன் பத்து பதினொன்னுன்னு அவுட்டும் பண்ணியாச்சு. திடீர்னு எட்டுல இருந்து இல்ல ஒன்பதுல இருந்து இல்ல அது ரெண்டு பாடலையும் நல்லா நீங்க படிச்சு அடுத்த வாரம் சொல்லணும். இப்ப பாடணும் அவருக்கு பாட சொல்லி இருக்கிறார் அந்த ராகத்துல பாடணும். ஆமா நான் கேள்வி கேட்பேன். இந்த ரெண்டு பாடல்ல இருந்து. அப்ப இந்த திருப்பாசூர் அற்புதமான தலம், அற்புதமான அந்த பதிகம், எண்ணி எண்ணி இந்த பதிகத்தை நாம் இதை வழிபாட்டிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி, நாம் அடுத்ததாக திருவல்லம் என்ற அந்த பதிக பாடிய அந்த பதிகத்திலே இரண்டு திருப்பாடல்களை நாம் இன்றைக்கு திருவல்லத்தையும் முக்கியமா பார்க்க வந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா திருவல்லம் தான் பார்க்க எடுத்தது. ஏன்னா அந்த வரிசையில தான் வருது. திரு அநேகதங்காவதம் திருக்காஞ்சியிலிருந்து திரு ஆலங்காடு வரைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தலம் விட்ட தலங்கள் அதுதானே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி விட்ட தலங்கள் அப்படி ஆலங்காட்டுக்கு முன்னதாக வருகின்ற பொழுது இந்த சிந்தை இடையார் அப்படி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிலை அந்த சிந்தை இடையார் என்று அந்த. அதனால இந்த திருப்பாசூர் பதிகத்தையும் ஒரு அளவிற்கு சிந்திக்கலாம் என்பதாக அமைத்துக் கொண்டோம். உண்மையான வகுப்பு தொடங்குறது திருவள்ளத்திலிருந்து இப்ப தொடங்குது.